நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியருடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சேன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மீரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமணி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூருடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சர்வ சமாதி அடைந்த நேரம் உயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம். எங்களுடைய சங்கத்தில் மற்ற எவ்வளோளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. வழமை போல பாபாஜியின் தெய்வீய குரல் புத்தகத்திலிருந்து மூன்று நான்கு பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். எல்லோரும் உங்களுடைய தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொண்டிருந்து உள்வாங்குங்கள். பல அரிய விடயங்கள் ஒன்று உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சத்குரு கிரியா பாபாஜியினால். இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 67, 68, 69, முடிந்தால் 70. உலகத்தை பற்றிய மித்தியா வாதத்தை சங்கரர் எடுத்துரைத்தார். உலகின் உண்மையை அவர் வாதம் சுறுசுறுப்பாக பொதுவாக உரைக்கப்படுகின்றது. இதனால் ஆன்மீகத்தை மட்டுமே கவனித்து உலகியல் செயல்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற கருத்தை இது இந்தியரிடம் உருவாக்கிவிட்டது. ஆனால் சங்கரர் உலகத்தை பொறுத்தவரை எதை புறக்கணித்தார் என்பதை கவனத்தோடு கவனிக்க வேண்டும். சங்கரரை புரிந்து கொள்ள வேண்டுமானால் பௌத்த கொள்கைகளை பரிசோதிக்க வேண்டும். பௌத்தர்கள் உலக உண்மையை மறுத்து சூனியத்தில் மட்டுமே உண்மையை கண்டார்கள். அது ஒரு எதிர்மறை கொள்கை. இதனை அபோகாவாதம் என்பர். தங்கள் கொள்கையை நிலைநாட்ட பௌத்தர்கள் வரட்டு தர்க்கத்தை நம்பினர். அவர்கள் வாதப்படி பசு என்பது பசுக்கள் அல்லாத மற்றவற்றிலிருந்து அது வேறுபடுகின்றது என்பதாம். கவே இதர அபின்ன என்று பிரக்கெட்டுக்குள் போடப்பட்டிருக்கின்றது. பசு இருக்கின்றது என்பது அதன் இயல்பன்று. அதன் வேறுபாடு பௌத்தர்கள் மறுக்கும் உடன்பாட்டு காரணி மட்டுமே உண்மை என்றும் அவர்கள் சொல்கின்ற வேறுபாடு என்பது உண்மை அன்று எனவும் சங்கரர் மறுக்கின்றார். நாம் ஒரு பொருளை அதன் இருப்பிலும் வேறுபாட்டிலும் உணர்கின்றோம். நம் அனுபவத்தின் வேறுபாடுகளை மட்டுமே சங்கரர் மறுக்கின்றார். வேறுபாடற்றது உண்மை என்பது அவரது வாதம். அனுபவ நிலையில் அது உண்மை கொஞ்சம் உண்டு. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்ற சாத்திர கருத்தில் உண்மையை உணரும் போது வேறுபாடு என்பது நீக்கப்படுகின்றது. எனவே வேறுபட்ட அனுபவம் என்பது முழுவதும் பொய்யன்று. ஏனெனில் அது அனுபவிக்கப்படுகின்றது, அது உண்மையை இல்லை. உண்மையை உணரும் போது அது இல்லாது போகின்றது. இதைத்தான் சங்கரர் மித்தியாவாதம் என்று சொல்கின்றார். அதாவது அது முழுவதும் உண்மையில்லை, முழுவதும் பொய்யும் இல்லை என்பது அவருடைய வாதம். வேறுபாடு என்பது இன்னது என்று காட்ட சாத்திரங்களை நம்ப வேண்டியுள்ளது. உண்மையை உணரும் போது அது மடைமாற்றம் அடைகின்றது. தருக்கத்தின் அடிப்படையில் பௌத்தர்கள் வேறுபாட்டினை ஒப்புக்கொண்டால் சங்கரர் தம் நிலையை நிரூபிக்க வேண்டும். எனவே அவர் வேறுபட்ட அனுபவம் என்பது உண்மை. அடிப்படை நோக்கில் உளவியல் சாத்தியமே என்றார். வேறுபாடு என்பது பொருட்களின் இயல்பு அன்று. இரு பொருட்கள் வேறுபட்டால் ஒன்று இன்னொன்றிலிருந்து அடிப்படையில் அவ்வாறு அமைகின்றது. ஆகவே வேறுபாடு என்பது பொருண்மையின் இருப்பதன்று, அறிதலில் இருக்கின்றது. வேறுபடும் பொருட்கள் பொய், ஆனால் வேறுபாடு மட்டும் உண்மை. அந்த வேறுபாடும் பொய் என்கின்றார் சங்கரர், எடுத்துரைக்கின்றார். வேறுபடும் பொருளும் பொய், வேறுபாடும் பொய் என்றால் எல்லாமே பொய்யா? வேறுபடும் பொருட்கள் பொய் என்ற பௌத்தர்கள் வேறு பாடற்றவையை பொய்யில்லை என காட்டவில்லை. உண்மை இல்லாது ஒரு பொருளை ஒரு பொருள் இல்லை என்ற முடிவிற்கு பௌத்தர்கள் வருகின்றார்கள். எனவே இரு தன்மைகள் இருக்கின்றன. வேறுபாட்டின் பொய்மை துவைத மித்தியத்துவம், வேறுபாடு அற்ற பொருளின் உண்மை அத்வைத சத்தா. பௌத்தத்தை சுருக்கமாக ஏற்று சங்கரர் துவைதம் என்பது மித்தியா ஒரு பொருளின் உண்மை, அதை உணர்வதில் இருக்கின்றது. நம்முடைய பரிசோதனை அனுபவத்திற்கு சாத்திரம் ஒன்றே சான்று. ஒரு பொருளின் உடன்பாட்டு இயல்பு என்பது வேறுபாடற்ற நிலையில் இருக்கின்றது. சாத்திரம் இல்லாமல் வேறுபாட்டின் பொய்மையை பற்றிய வெற்றிடம் ஒன்றில்தான் முடியும். வேறுபடும் உலகின் உண்மையை மறுப்பது சங்கரரின் உண்மையான நோக்கம் அன்று. மறுப்பினை கட்டுப்படுத்தி சாத்திர உண்மையை உறுதிப்படுத்தி அதன் அடிப்படையில் உலகில் முழு உண்மையும் வெளிப்படுத்துவது, ஆத்மாவையும் உலகையும் ஐக்கியப்படுத்துவதே சங்கரரின் தனிச்சிறப்பு. அதன் மூலம் ஆத்மாவுக்கும் பொருளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை அவர் களைகின்றார். சங்கரரே மிகச்சிறந்த நடப்பியல்வாதி. அவருக்கு உலகில் ஒரு பொருள் மட்டுமே முழுவதும் உண்மை. எல்லோருக்கும் தெய்வீகம் சுகம் உண்டு. எல்லோரும் அழியாமையை கிரகித்தவர்களே. எல்லோரும் சொர்க்கத்தின் வாரிசுகளே, பாபாஜியின் வாரிசுகளே. கடவுள் வாழ்வாம் இனிய தெய்வீக இசையை இதயத்தில் நிரப்பிக்கொள்ளுங்கள். இதய குகையில் ஆழமான அன்பை உணர்ந்து உலகையே அதில் குளிப்பாட்டினீர்களா? இல்லையேல் விழித்து கொள்ளுங்கள். பற்றில்லாமல் செயல்படுங்கள். ஓர் ஆசையை இன்னோர் ஆசையால் அழித்து இறுதியில் எஞ்சி நிற்கும் அந்த ஆசையையும் ஆன்ம ஒளியில் கரைத்து விடுங்கள். நிறைந்திருக்கும் ஆசைகளை கொண்டது மனம். எனவே உயர் வாழ்க்கை என்பது அகச்சிந்தனையின் வேலை. திரு விக்ரம தீர்த்த மகாராஜ் முழங்கியதை இந்த எழுத்தாளர் கேட்டிருக்கின்றார். மனத்தை தூய்மைப்படுத்தி பரம்பொருளில் அதை கரைத்து விடுங்கள். மனம் என்பது அகத்தின் செயல்பாடு. அது அகந்தையின் மூலம் செய்பவனையும் செயலையும் இணைக்கின்றது. உலகத்தில் உள்ள பொருட்களெல்லாம் பொய்த் தோற்றத்தை உண்டாக்கின்றது. மக்கள் சமுத்திரம் இதனை கவனமாக கேட்டது. எனவே மனத்தை கரைத்து விடுங்கள், நித்தியமான பேரின்பத்தை அனுபவிக்கலாம் என்கின்ற சேஷ்டாஸ்திரி சுவாமிகள். நகரத்தின் ஆரவாரம் ஒற்றுமையின்மையே இயையின்மையே உண்டாக்குகின்றது என்றார் அவர். மௌனத்தில் நுழையுங்கள், உண்மை பிரதேசத்தில் ஓய்வெடுங்கள், மனதிலிருந்து உலகத்தை விளக்குங்கள், பொறிகளின் மூலம் அறிவதை நீக்குங்கள். முதலில் கஷ்டமானாலும் மௌனத்தில் நிலைத்திருக்கும் மௌனம் உங்களுக்கு பரிபூரண ஓய்வை தரும். வெளிச்சூழல் உங்களை பாதிக்காது. இப்போது பாபாஜி சொல்வதை கேளுங்கள். கிரியா யோகத்தை பின்பற்றுங்கள். ஆழ்ந்து மூச்சை வெகு நேரம் உள்ளே இழுத்து தூய காற்றை சுவாசியுங்கள். உலகம் பரவிய எல்லையற்ற சக்தியோடு உங்களை ஐக்கியமாக்குங்கள். மிகவும் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள். போக போக இந்த பயிற்சி தானாகவே நிகழும். அப்போது வெளிச்சூழல் உங்கள் சுவாசத்தை பாதிக்காது. சுவாசம் சக்தி மிக்க இசைத்தன்மையோடு ஒளி நயம் மிக்க இயக்கமாகிவிடும். மனமும் உடலும் கட்டுப்பாட்டுக்குள் வரும். கிரியா யோகமே எல்லா துயரத்தையும் நீக்கும். இது பற்றியவை இந்த நூலில் பின்னர் தொடரும். காலை மாலை நண்பகல் என எப்போதும் பாபாஜி நமஸ்தே என்று கூறுங்கள். எல்லாம் நன்றாகவே நடக்கும். உங்களிடமிருந்து சுமையை பாபாஜி இறக்கி வைப்பார். பிரபஞ்சம் என்பது பொருட்களால் ஆகியது. எல்லா பொருட்களும் சுழலில் இங்கொன்று அங்கொன்றுமாக தொடர்பு படுத்தப்பட்டு அசைந்து கொண்டே இருக்கின்றன. தூள இருப்பின் ஒருமையை இது நிரூபிக்கின்றது. அண்டமனம் என்பது எண்ணங்களால் ஆகிய பெரிய கடல். உலகில் உள்ள எல்லா மனங்களும் அதன் நுரைகள், சுழல்கள். இது மன ஒற்றுமையை காட்டுகின்றது. ஆன்மக்கடலில் மேலிருந்து கீழ் வரை எல்லாம் ஒன்றே. இதில் ஒருமையை தவிர வேறு ஏதும் இல்லை. அது எல்லையற்றது, ஆழம் காண முடியாதது. உலகமே அதில் மிகச் சிறிதாய் விடுகின்றது. ஆன்மாவை காண வேண்டுமா? பாபாஜியிடம் சரணடையுங்கள். மௌனமாக அமருங்கள். ஆன்மாவின் ஆழத்திலிருந்து அன்பு பெருக்கட்டும். இதனால் நமக்குள் புனித மௌனம் பெருகும். பின் அமைதியான தூய உணர்வு உருவாகும். இதய வழியில் மேலும் மேலும் தொடர்ந்து செல்வோம். பாதையில் இருந்து நழுவக்கூடாது. படிப்படியாக ஆன்மாவை காணுவீர்கள். அன்பு ஆன்மாவே, உன் முகத்தில் தெரியும் அந்த விண்ணுலகச் சிரிப்பு எங்கே? உன் செயலில் வெளிப்படும் இதய ஆனந்தமும் வார்த்தைகளில் காணப்படும் உண்மையான அப்பாவித்தனமும் எங்கே? உன் பார்வையில் உள்ள தெய்வீகம் எங்கே? உன் குணநலத்தில் உள்ள தூய்மை எங்கே? உன் வாழ்க்கையில் ஒளிரும் அந்த ஒளி எங்கே? ஞானியின் எல்லா கவர்ச்சியும் உனக்குள் சேர வேண்டாமா? இல்லையே, சீக்கிரம் சவக்குழியை வெட்டு. கீழ்நிலையில் விழாதே. புலன்களின் பள்ளத்தாக்கில் விழாதே. தோற்றங்களாம் நீர்நிலைகளில் மூழ்காதே. உலகத்தின் மேல் மிதக்காதே. அற்ப எண்ணங்கள் வேண்டாம். உடலாம் இருட்டறைக்குள்ளேயே இருக்க வேண்டாம். மாற்றமாம் அலைகளில் அடித்துச் செல்லப்படாமல் இரு. எல்லாவற்றுக்கும் மேலாக விளக்கை அணைத்து விடாதே. அருளாளர்களின் ஆன்மீக சக்தியில் தூய்மை மட்டுமே உண்டு. ஆனால் அவர்கள் மிக உயர்ந்து விளங்குகின்றார்கள். நாம் அவர்களை கடவுள், தெய்வீக புருஷர் என்று வணங்குகின்றோம். இயேசு செய்த அற்புதங்கள் அவரை மனித சமுதாயத்தின் மீட்பர் என உணர வைத்தது. அவரது இயல்பான தூய்மை, புனிதம் இல்லாத விருப்பம் தன்மை ஆகியவை நாம் அவரை வணங்க வைக்கின்றது. தீமையால் தூய்மை கெடாதவர் அவர். அவரிடம் அற்ப ஆசை என்பதே கிடையாது. அவருடைய விருப்பங்கள் ஒருவரை ஒருபோதும் வழி தவற வைக்கவில்லை. கிறிஸ்துவின் தெய்வீகம் இங்குதான் இருக்கின்றது. உலகத்திலேயே பெருமைமிக்க ஆன்மீக சக்தி தூய்மை. பல சமயங்களும் இயக்கங்களும் இப்போது தோன்றுகின்றன. அவை மேகம் போல் மறைந்து விடுகின்றன. ஆனால் தூய்மையின் அடிப்படையில் அமைந்த மையம் நிலைத்து நிற்கின்றது. தூய்மை மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றிலும் வேண்டும். கிறிஸ்து, கிறிஸ்தவம், சாஸ்திரங்கள் ஆகியவற்றை மக்கள் மறந்தாலும், எல்லா தீர்க்க சரிசிகளும் மறக்கப்பட்டாலும், இதயத்தில் தூய்மையாக இருப்பவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்ற வாக்கியம் பாதுகாக்கப்பட்டு பின்பற்றப்பட்டால் அதுவே மனித சமுதாயத்தை காப்பாற்றும். தூய்மை என்றால் என்ன? வரையறுப்பது கடினம். ஆனால் பின்னரே குறிப்பாக சொல்லப்பட்டது. அது ஒரு நடுநிலைமை, நற்குணம். தீமையால் கரைபடாத நிலை. ஆசையால் அழைக்கப்படாதது. விருப்பங்களால் கவர முடியாதது. நம்மிடம் இருக்கும் போது அது நமக்கு தெரிவதில்லை. ஆனால் அதனை இழக்கும் போது நாம் பெருஞ்செல்வத்தை இழந்து விட்டோம் என அறிகின்றோம். குற்றத்திற்கு குழந்தையை நாம் அசல் நிலை குழந்தையின் நற்குணம் அது. மிகவும் உயர்ந்த நிலையாம், அதனை இழக்கும் போது குடல் பழுதுபட்டதே என அறிவதே போன்ற நிலை ஏற்படுகின்றது. சாதாரணமாக இருக்கும் போது குடலை பற்றிய எண்ணம் இல்லை. ஆனால் அது பழுதுபட்டவுடன் மஞ்சள் காமாலை வந்தால் அது வேலை செய்யவில்லை என்று தெரிகின்றது. குழந்தைக்கு முழுதும் தூய்மை இருக்கின்றது, ஆனால் அதற்கு அது பற்றி தெரிவதில்லை. ஆனால் இளைஞன் ஆகி தவறாக நடக்க ஆரம்பிக்கும் போது அவன் மயங்குகின்றான், தடுமாறுகின்றான், பாவத்திலிருந்து தன்னை காத்து கொள்ள முயல்கின்றான். ஆனால் எது நல்லது எது கெட்டது என்பது அவனுக்கு தெரியாது. சமய அனுபவத்தால் அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் என்ன பயன்? மனிதன் விலங்காக இருந்து சாப்பிடுதல் தூங்குதல் போன்றவற்றோடு திருப்தி அடைந்தால் ஆன்ம உலகில் நுழைய வேண்டாம். ஆனால் எல்லை கடந்த தன்மை உடைய மனித ஆத்மா, எல்லைக்கு உட்பட்ட அனுபவங்களால் மட்டுமே சந்தோஷம் கிடையாது. எல்லைக்குட்பட்ட அறிவாலும் அனுபவத்தாலும் நாம் அனந்தத்தை அடைய முயல்கின்றோம். மனித வாழ்க்கையை எல்லையற்றது, எல்லைக்குட்படுத்தப்பட்டதில் விளையாடும் விளையாட்டுத்தான். எனவே தெய்வீகத்தின் தொடர்பில்லாத எந்த அனுபவமும் வளமற்றது, பயனற்றது. வாழ்க்கையின் பொருட்டு தெய்வீக அனுபவம் என்னும் சூரிய ஒளியில் நீக்கப்பெறும் அப்போது வாழ்க்கை புதுப்பொருளும் மதிப்பும் உடையதாகும். உலகம் முழுவதையும் பெற்று ஆன்மாவை இழந்து விடுவதால் என்ன பயன்? அன்றாட செயல்களில் கடவுள் தொடர்பை உணர்ந்தால் வேறு எதுவும் தேவையில்லை. அதை உணராது போனால் என்ன பயன்? தெய்வீக தொடர்பில்லாத மனம் அர்த்தமில்லாமல் அலைந்து கொண்டிருக்கும். எனவே தான் பரமஹம்சர் சொல்கின்றார், கடவுளை பற்றிய அறிவோடு உங்களுக்கு விருப்பமானதை செய்யுங்கள். தெய்வீக அறிவால் மனத்தை தூய்மை செய்தால் உலக வாழ்க்கை மாசுபடாது. நாம் கடவுளின் கையில் கருவிகள். இதயத்தை ஒழுங்குபடுத்த அவர் நமக்கு சில கடமைகளை விதித்திருக்கின்றார். சமய வாழ்க்கை என்பது கடமைகளையோ பொறுப்புகளையோ தவிர்ப்பதன்று, எல்லாமே புனிதம் தான். வயலுக்கும் கோவிலுக்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லை. ஆலயம் பரிசோதனை கூடம், கோயில் வேலையறை, புது அங்காடி ஆகிய எல்லாமே வழிபாட்டிற்குரிய ஸ்தலங்களே. வாழ்க்கையில் பலவீனத்தை கடப்பதே தெய்வீக தியாகம். வாழ்க்கையை சமயம், எனவே துயரப்படும் மக்களிடமிருந்து மக்களிடத்துக்கு கடவுளை காண வேண்டும். ராமகிருஷ்ணர் போன்ற ஞானிகள் சமயத்தின் சத்திய உண்மையை வாழ்ந்து காட்ட அப்போதைக்கப்போது தோன்றுகின்றார்கள். அவர்கள் உபதேசத்தில் புதுமை ஏதும் இல்லாமல் இருக்கலாம். அவர் இல்லாமலேயே இந்து சமயம் பொருத்தமாக இருக்கலாம். சாத்திரங்கள் மாணவர்களிடம் செல்வாக்கு பெறலாம். ஆனால் ராமகிருஷ்ணர் நம்முடைய மனம் சந்தேகிக்கும் ஆன்மீக உண்மைகளை வாழ்ந்து காட்டுதல் மூலம் விளக்கினார். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இன்று நான் 4-5 பக்கங்களை என்னுடைய வாசிப்பில் படித்தேன். அந்த தொடர்புகளை படித்து முடிக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் அருஞ்சொற்கள், அருஞ்சொற்கள் மாத்திரம் இல்லை, என்ன மாதிரி நாங்கள் இவற்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில். இதுக்கு எங்களுக்கு இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களும் உறுதுணை நிற்கின்றது. ஆகவே மீண்டும் கேளுங்கள். இதில் கணக்க தொடர்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு கேட்டலுடன் அது உங்களுக்கு விளங்கப் போவதில்லை. மீண்டும் சொல்கின்றேன், பாபாஜியின் புத்தகத்தில் வாசிக்கும் போது கேட்கும் போது சில கேள்விகளுக்குரிய விடயம் இன்னும் ஒரு 2 சத்சங்கத்துக்கு பின் 10 பக்கங்களுக்கு அங்கால்தான் கிடைக்கும். ஆகவே மீண்டும் கேளுங்கள், உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்கள், அல்லது நீங்களே சிந்தியுங்கள். அதற்குரிய பதில் இந்த வாசிப்பு நடக்கும் புதன்கிழமைகளில் உங்களுக்கு பாபாஜியினால் தரப்படும். அதுதான் பாபாஜியின் புத்தக மகிமை, புத்தகத்தை வாசிப்பது. நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். இப்போது ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது இரவனையா, கத்தியன் ஐயா, முரளி ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இரவன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் நாங்கள் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
பாபாஜி நமோ,
ஓம்
ஓம்
ஸ்ரீ பாபாஜி
சிவாய
நமோ.
நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து கிடைக்கப்பெற்ற அருள் வாக்கியங்களை மீண்டும் சுருக்கமாக முற்றல் செய்வோமாகில், உலக உண்மையின் விளக்கம் சங்கரால் விளக்கப்பட்டமை முக்கிய கருத்துக்கள் உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்தில் சங்கரர் மறுக்கும் கருத்துக்களும் விளக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வித்யாவாதம் பற்றிய விளக்கமும் சுருக்கமாக தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அடுத்து அடிப்படை நோக்கில் உளவியல் விளக்கிய கருத்துக்கள் விளக்கப்பட்டமை, பௌத்தத்திற்குரிய கருத்துக்கள் சங்கரின் விளக்கம். அடுத்து சங்கரரே உலகத்தில் சிறந்து நடத்திய சங்கரரே உலகத்தில் சிறந்த நடத்தியல் வாதியாகும் என்ற கருத்தையும் உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. நிறைந்திருக்கும் ஆசைகளை கொண்டதே மனம் உலகத்தின் தோற்றம் பொய்த்தன்மையை விளக்குகின்ற என்ற உண்மையை அறிய வேண்டியதன் கருத்து. அடுத்து மனமும் உடலும் கட்டுப்பாட்டுக்குள் வரும், உங்களிடமிருந்து பாபாஜி சுமையை இறக்கி வைப்பார் என்ற உண்மையை நாங்கள் உணர வேண்டும் என்ற கருத்து. ஆன்மாவை காண வேண்டுமானால் பாபாஜியை நாடுங்கள், ஆத்ம எண்ணங்கள் வேண்டாம். அருளாளரின் தூய்மை ஆன்ம சக்திக்கு உண்டே. இதயத்தில் தூய்மையாக இருப்பவர்கள் பாக்கியசாலிகள். தூய்மை பற்றிய சிறந்த விளக்கம் விளக்கப்பட்டமை, குழந்தைக்கு தன்னிடமுள்ள தூய்மை பற்றி தெரிவதில்லை என்ற கருத்தும், தெய்வீக அறிவான் மனத்தை தூய்மை செய்தால் உலக வாழ்க்கை மாசுபடாது என்ற கருத்தும், நமது மனம் சக்திக்கும் ஆன்மீக உண்மைகளுக்கும் வாழ்ந்து காட்டுதன் மூலம் ராமகிருஷ்ணன் விளக்கியுள்ள கருத்துக்கள் பொதுவாக இன்றைய சத்சங்கத்திலிருந்து மேற்கூறிய சுருக்கமான பல கருத்துக்களை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. எனவே எல்லா சாதகர்களும் இந்த கருத்துக்கள் உள்வாங்குவதில் மாத்திரமில்லை, அதில் கூறப்பட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கை முறையில் கடைபிடித்து சாதனைகளை மென்மேலும் கூட்டுவதற்கு பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம.
நன்றி இறைவனையா, உங்களால் முடிந்த அளவு அதை சுருக்கமாக எடுத்து அதை சொன்னீர்கள். ஆனால் இன்றைய வாசிப்பில் என்ன முக்கியம் என்றால், பல அருளாளர்களை பற்றியும் பாபாஜி பேசியிருக்கின்றார் தன்னுடைய உதில் தன்னையும் சேர்த்து. ஆகவே நாங்கள் கிரியா யோகா மார்க்கத்தில் இருந்தாலும் மற்றவற்றை பற்றியும் சிறிது அறிவெடுக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். ஆகவேதான் சங்கரர், ராமகிருஷ்ணர், புத்தர் அவர்களுடைய சமயங்களை பற்றியும் இங்கு பேசியிருக்கின்றார். அதை பற்றிய அறிவு தான் எங்களுக்கு தேவை. அதனுள் நாங்கள் முழுக்க முழுக்க போக தேவையில்லை, அதை சிந்திக்க தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் அவற்றை பல ப அதை அவற்றை நாங்கள் ஃபாலோ பண்ணுவதில்லை, அதை நாங்கள் பின்பற்றுவதில்லை. ஆனால் அறிவு நிலைக்கு அந்த விடயங்களை எடுத்து கொள்ளுங்கள், மீண்டும் மீண்டும் வாசியுங்கள். பல கருத்துக்கள் அதிலும் புரிய வரும். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம். அடுத்ததாக முரளி சார் இருக்கிற இணைப்பில் உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்க இருந்தால் இப்போது தெரிவிக்கலாம். முரளி சார் மியூட்டில் இருக்கின்றீர்கள், சொல்லுங்க.
வணக்கம் ஐயா.
வணக்கம். வணக்கம்.
நன்றி சத்சங்கம் கேட்டுக்கொண்டிருந்தது மிக அருமையாக இருந்தது. ஒரு ஆன்மீக பாதையில் போகிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான அறிவுரை இதில் இருக்கிறது. பாபாஜியின் கரம் பற்றி நாம் ஆன்மீக பாதையில், அதாவது கிரியா சாதகர்கள் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கிரியா சாதகர்கள் தங்கள் ஆன்மீக முன்னேற்றத்தில் எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்கு மிக அழகான ஒரு அந்த புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து கொடுத்தீர்கள். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
நன்றி முரளி சார். நீங்கள் அதில் எங்களுடைய கிரியா யோகத்தில் நாங்கள் ஊன்றி நிற்க வேண்டும், அதற்குரிய விடயத்தையும் இன்று புத்தகத்தில் கிடைத்தது, அதை பற்றி நாங்கள் அறிந்து நிற்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அனுப்பியிருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்கள் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். கார்த்திகேயன் ஐயா.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
மேல்கரிய பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
வணக்கம் போல் பாபாஜி திவ்ய குரல் என்று சிறப்பான பல மகான்மார்கள் அருளாளர்கள் அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்ச ஒரு இன்பத்தை குவித்து பாபாஜி தெய்வீக குரல்ல கொடுத்திருக்காங்க. அந்த வகையில அப்படியே படிச்சுட்டு வரப்பல பல மகான்கள் பல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் அந்த மன தூய்மைன்றதுதான் பெரிய மன தூய்மை இல்லாத எந்த விஷயத்தை நம்ம செய்தாலும் அது வெற்றிக்காக நம்ம செய்யல, ஏதோ ஒரு தேவைக்காக செய்யற மாதிரி உலக வாழ்க்கையில நமக்கு அது மாறிடுது. அந்த மன தூய்மைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அருளாளர்களுடைய அருள பெருமை நம்ம அந்த ஒழுக்கத்தை ஒழுக்க சீலம்னு சொல்றாங்க அது சைவ சித்தாந்தத்துல ஒழுக்க சீலம். அந்த ஒழுக்க சீலத்தை நம்ம கொஞ்சம் கடைபிடிக்கணும் என்றத சைவ சித்தாந்தம் சிறப்பாக சொல்றாங்க. அந்த வகையில இந்த சத்சங்கம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. பாபாஜி நமக்கு எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு தயாரா இருக்கிறோம்ன்றத பார்த்து அவர் அருள் புரிவார் என்பத நம்ம உணர்றோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அருமையாகவும் அற்புதமான சொல்லை எடுத்திருக்கின்றீர்கள். தூய்மை, மன தூய்மை, உண்மை, உண்மை வாழ்க்கை, அதுதான் இன்று பேசப்பட்டதில் மிகவும் முக்கியமான விடயங்களை அதை இலகுவாக எடுத்து அதை பற்றிய சிறு விளக்கமும் கொடுத்து சாதகர்களுக்கு அதை சொல்லியிருக்கின்றீர்கள். மிகவும் அற்புதம். இது பாபாஜி பரம்பொருளின் இயக்கமே தவிர வேறொன்றுமில்லை. நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோ.